கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி 32 அத்தியாயம். நெஞ்சும் நிலவும். இளைய பிராட்டி குந்தவை தேவியார் இருமுறை கையில் உள்ள ஓலையை படித்தாள். ஓலையில் உள்ள செய்தியை படிக்கும் போது ஏற்படும் முகமாறுதலை அறிய வீர நாராயணன் விரும்பினார். குந்தவையின் குறிப்பறிந்து நடக்கக்கூடியவன் அவன். குந்தவையின் முகத்தோற்றத்திலிருந்து எந்தவித உணர்ச்சியையும் அறிய முடியவில்லை. சரணமற்றிருந்த அந்த முகத்தை உடைய அவளுடைய இதயத்தில் அந்த போதில் பெரும் பெரும் எண்ணங்கள் எழுந்தன. அவள் சற்று முன் சொல்லியதற்கு நேர்மாறாக நடக்க வேண்டிய அவசியமும் அந்த ஓலையில் இருந்தது. பிடிவாதமான அவளுடைய எண்ணம் மாறுவதற்கான அறிகுறி அந்த ஓலையில் காணப்பட்டது. வானதியும் இன்பவல்லியும் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றவாறு இருந்தனர். குந்தவை படிக்கும் ஓலையில் இன்னும் திடுக்கிடும் செய்தி ஏதேனும் வந்திருக்கப் போகிறதோ என்று வானதி அஞ்சினாள். இன்பவல்லிக்கு ஒன்றும் புரியவில்லை. வானவெளியையும் விரிந்த மணற்பரப்பையும் வீசும் அலையையும் மட்டுமே கண்டு சதா வட்டமிட்டு வந்த அவளுக்கு அரண்மனையின் அற்புத தூண்கள் கூட விசித்திரமாக தோன்றின. வழவழப்பான தரை காண வேடிக்கையாயிருந்தது. வானதி, குந்தவை இருவரின் குண விசித்திரங்களை காணும் போது இன்னும் வேடிக்கையாக இருந்தது. அரச குலத்து பெண்கள் இப்படித்தான் இருப்பார்களோ? சாதாரண மக்களின் மனப்பாங்கு நின்று அவர்கள் குணம் மாறித்தான் இருக்குமோ? சட்டென கோபம் வரும், உடனே புகழும் தன்மை ஏற்படும். நினைத்தவுடன் ஓரிடம் விட்டு மற்றொரிடம் போக தோன்றும். போகும் கட்டாயம் ஏற்பட்டாலும் அங்கேயே இருந்துவிடத் தோன்றும். இப்படிப்பட்ட குண விசேஷங்கள் இன்ப வள்ளிக்கு புதுமையாக இருந்தன. அதே போன்று என் மீது அன்பு கொண்டுள்ள இளைய பிராட்டியார் இந்த அரண்மனையிலே தங்கியிருக்க நான் மட்டும் தஞ்சைக்கு செல்வதா? முடியாது, முடியவே முடியாது. அப்படித்தான் போயே ஆக வேண்டும் என்று இளைய பிராட்டி கூறுவார்களேயானால் நாம் மறுத்து விடுவோம். மீண்டும் நம்மை மாமல்லபுரத்துக்கே கொண்டு விட்டு விட சொல்லுவோம் என்று எண்ணினாள் இன்பவள்ளி. குந்தவை சொல்லில் உள்ள அன்பின் அளவும் தரமும் வானத்தியிடமிருந்து கிடைக்கவில்லை என்பதை அவள் உணர்ந்துதான் இருந்தாள். ஓலை நின்று கருத்தை மாற்றி சற்று ஏதோ சிந்தனையில் இருந்த குந்தவையிடமிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ என்று எதிர்பார்த்து நின்றாள் வானதி. குந்தவை வானதியை நெருங்கி,
அடி வானதி, உன் விருப்பப்படித்தான் எல்லாம் நடக்கிறதடி. என் உடைகளையும் என் பொருட்களையும் கூட எடுத்து வைக்க ஏற்பாடு செய் என்றாள்.
வானதி சிறு குழந்தை போல் இருக்கரங்களையும் கொட்டி குதித்தவாறு,
அக்கா, அப்படி என்றால் நீங்களும் என்னோடு வருகின்றீர்களா
என்று கேட்டாள். வானதி கன்னத்தில் தன் விரல்களால் மெல்ல தட்டி,
ஆமாம் வானதி, உங்களுடன் தான் வருகின்றேன். உன்னை பிரிவது அவ்வளவு எளிதா
என்றாள் குந்தவை.
தேவி, நீங்கள் புறப்படுகின்றீர்கள் என்றோ? இப்போதுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது
என்றான் வீரநாராயணன். அந்த ஓலையில் கண்டுள்ள செய்தியால் தான் அவள் மனம் மாறினாள் என்று அவன் உணர்ந்தான்.
வாழ்க அந்த ஓலை
என்று வாழ்த்தினார். இளைய பிராட்டியும் வருகின்றார் என்ற செய்தி இன்பவள்ளிக்கு களிப்பை ஊட்டியது. குந்தவையின் ஆடை, ஆபரணங்கள் மற்றும் உள்ள பொருட்களை எல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து பெட்டியில் வைத்தாள். ஒவ்வொரு பணிப்பெண்ணுக்கும் ஏற்ற உத்தரவு இட்டு குந்தவை நடுக்கூடத்திற்கு வந்தாள். கல்யாணி பாட்டியை மெல்ல வானதியும் இன்பவள்ளியும் அழைத்து வந்தனர். திடீர் என இந்த மாளிகையை விட்டு ஏன் புறப்பட வேண்டும் என்று கல்யாணி தேவிக்கு புரியவில்லை. எனினும் தஞ்சை அரண்மனைக்கு செல்கின்றோம் என்றவுடன் கல்யாணியின் இதயத்தில் தனித்த ஒரு மகிழ்வு ஏற்பட்டது. திருக்கோயிலூர் மலையமான் மகளார் செம்பியன் மாதேவியை சந்திக்கலாம். செம்பியன் மாதேவி என்றும் கொடுத்து வைத்தவள். சிவநெறியும் பூஜையும் வழிபாடும் என்று பொழுதை நல்ல வகையில் போக்கி வருகின்றாள் என்று கல்யாணி தேவி நினைத்து பெருமூச்சு விடுவாள். அவளுக்கு மட்டும் என்ன குறைவு? நாட்டு தொல்லைகளோ சச்சரவுகளோ ஏதும் அவள் காதில் வீழ்வது இல்லை. குந்தவையின் அன்பும் மரியாதையும் பணிவிடையும் அவளுக்கு புது தெம்பை ஊட்டி வந்தன. குந்தவை திடீர் என புறப்பட வேண்டும் என்று கூறிய போது கல்யாணி பாட்டி ஏன் என்று கேட்கவில்லை. அன்று அந்த மாளிகையின் ஒவ்வொரு இடத்தையும் பிரிய நேரும் போது குந்தவைக்கு வருத்தமாயிருந்தது. நடுக்கூடத்தையும் கூடத்தின் நடுவே மேல் மாடத்திற்கு செல்லும் அழகிய படிக்கட்டுகளையும் படிக்கட்டுகளின் கைப்பிடி சுவரில் செய்யப்பட்டுள்ள விசித்திர சித்திர வேலைப்பாடுகளையும் மேன்மாட தூண்களையும் மேன்மாடத்தில் தொங்கும் அழகிய விளக்குகளையும் அவள் மீண்டும் ஒருமுறை பார்த்தாள். மாடத்திற்கு சென்று அங்கிருந்து சுற்றும் உள்ள மலர்வனத்தை பார்த்தாள். அந்த தோட்டத்தின் ஒவ்வொரு செடியையும் அவள் அறிவாள். ஒவ்வொரு மரத்தையும் அவள் அறிவாள். அதோ இருக்கிறது அந்த மகிழ மரத்தடியில் உள்ள மேடையில் அவளும் வந்தியத்தேவனும் பல வருடங்களுக்கு முன்பு அமர்ந்திருக்கின்றனர். மகிழ மலருக்குத்தான் எத்தகைய மனம்! அந்த மலரை அவள் கோர்த்தாள். பேசிக் கொண்டிருக்கும் போதே காற்று சற்று வேகமாக வீசியது. கையில் உள்ள கோர்த்த மகிழ மலர் மாலை கீழே விழுந்தது. தேர் சக்கரம் போல் அது உருண்டு வேகமாக சென்றது. வல்லவரையர் நகைத்தார். அவள் தாவி பிடிக்க ஓடினாள். மேலிருந்து வானவர் மலர் மாறி பொழிவது போல் பொலபொலவென்று மலர்கள் உதிர்ந்தன. மலர்பட்ட இடமெல்லாம் நறுமணம் எழுந்தது. அந்த இன்ப சம்பவம் இனி வருமா? அந்த நிலை மீண்டும் ஏற்படுமா? அதே மரத்தடியில் மீண்டும் மகிழ மலர் உதிருமா? அவள்தான் மகிழ மரத்தை திரும்பி பார்க்கவில்லையே. அந்த மல்லிகை கொடி மட்டும் லேசானதா? அவள் கரங்களால் நடப்பட்ட அந்த கொடி இப்போது எவ்வளவு அழகாக படர்ந்து விட்டது!
அது கொழு கொம்பினை சுற்றி பின்னி படர்ந்திருக்கும் அழகிய அழகு. அவை தம் மெல்லிய அதரம் திறந்து நகைத்து வழி அனுப்புவது போல் பூத்து குலுங்கி இருக்கின்றன. அவற்றில் இருந்து இரண்டு இலையும் ஒரு முட்டாக பறித்து இன்பவல்லியின் தலையில் சூட்ட வேண்டும். அது இரவுக்குள் மலர்ந்துவிடும். பருவத்தின் தலைவாயிலில் பரிமளம் வீசி நிற்கும் அந்த மங்கைக்கு அது ஏற்றதாயிருக்கும். அந்த செயற்கை தடாகத்தில் கமலமலர் இதழ் விரித்து நிற்கிறது. அதை விட்டுவிட்டு எப்படி போவது? அதோ அந்த மாமரம் பூக்க தொடங்கிவிட்டது. இந்த ஆண்டு ஏராளமாக பழுக்கும். பழுத்து விட்டு போகட்டும், யாருக்கு வேண்டும்? இவ்வளவு காலம் தொடாத மாங்கனியை இனித்தான் தொடப்போகிறோமா? இருந்தாலும் அந்த மரத்தை எப்படி பிரிவது? பாரிஜாத மலரையும் அராளியையும் சரக்கொன்றையையும் பிரிந்து எப்படி இருப்பது? குந்தவை மேலும் அந்த இடத்தில் நிற்க விரும்பவில்லை. சிவிகைகள் மாளிகை வாயிலுக்கு ஆயத்தமாக வந்து நின்றுவிட்டன. காஞ்சி மாளிகையின் முன்புற வாயில் வழியாக நான்கு சிவிகைகள் சென்று கொண்டிருந்தன. மஞ்சள் வெயில் தழைத்து வளர்ந்திருந்த மர இடுக்குகளின் வழியே சாலையில் வீழ்ந்து பொன்னிறத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. மேய்ச்சலில் இருந்து ஆடு மாடுகளை ஓட்டி வருபவர்கள் சாலையில் ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தனர். மந்தை வருவதால் சாலையில் எழுந்த புழுதி படலத்தில் மஞ்சள் வெயில் பட்ட போது வண்ண பொடியை தூவியது போல் இருந்தது. இங்கும் அங்கும் ஓடியும் நகர்ந்தும் செல்லும் ஆடுகளின் கழுத்து மணிகளின் ஓசையும் சிவிகை சுமப்போர் சப்தமும் காற்றினிலே தென்னங்கீற்றுக்கள் அசைவதால் எழும் ஒளியும் சாலையின் இருபுறமும் செல்லும் பாலாற்று கால்வாயில் ஓடும் நீரின் சலசல ஓசையும் அந்த மாலை வேளைக்கு புது பொலிவை ஊட்டின. குந்தவை எவரோடும் பேசவில்லை. அவள் கண்களில் நீர் தழும்பி நின்றது. பொன் மாளிகையை விட்டு அவ்வளவு சீக்கிரம் புறப்படும்படி நேரிடும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. இடையில் ஒரே ஒரு தடவை தஞ்சைக்கு போய் திரும்பி வந்த போது கூட அவளுக்கு பொன் மாளிகையை பிரிந்தது என்னவோ போலிருந்தது. அவளிடமிருந்து அழுத்தமான பெருமூச்சு எழுந்தது. திரையை விலக்கிக் கொண்டு ஒரு முறை வெளியே நோக்கினாள். வளைந்து செல்லும் அந்த சாலையின் தொலைவில் பொன் மாளிகை கம்பீரமாக திகழ்வது தெரிந்தது. அந்த மாளிகையின் பொற்கலசங்கள் மீது கதிரவனின் கிரணங்கள் தழுவி பிரகாசிக்க செய்தது தெரிந்தது. மாளிகை மீது அசைந்த அடும் புள்ளிக் கொடியின் கம்பீரம் தெரிந்தது. அவற்றிற்கு மேலாக அவள் சகோதரன் ஆதித்தனின் முகமும் பொன் மாளிகையில் துஞ்சிய சுந்தர சோழ தேவரின் தோற்றமும் தெரிந்தன. அவர்கள் நன்றி கூறி வாழ்த்துவது போன்ற உணர்ச்சி அவளுள் எழுந்தது. அவளால் இன்னமும் இதயத்தில் குமரி மோதி கொண்டிருந்த துக்கத்தை தடுக்க முடியவில்லை. அவள் கரங்கள் அந்த காட்சியை பிறர் காண ஒட்டாமல் செய்துவிட்டன. பொன் மாளிகையும் மறைந்தது. இளவரசி வானதி தேவியும் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். அந்த சிவிகையில் வானதியும் குந்தவையுமே எதிரும் புதிருமாக அமர்ந்திருந்தனர். இன்பவள்ளியும் மற்றவர்களும் மற்ற சிவிகைகளில் வந்தனர். கண்களில் நீர் தழும்பி குந்தவை ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதையும் அடிக்கடி பெருமூச்சு விடுவதையும் கண்டுகூட அவளை தொந்தரவு செய்யாமல் மௌனமாக இருந்தாள் வானதி. இளைய பிராட்டியார் கண் கலங்குவதை கண்டது இதுவே முதல் முறை. என்னவென்று அவர்களை கேட்பது? என்ன கூறி அவர்கள் துயரம் துடைப்பது? அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது கூறி அதனால் அவர்கள் மனம் மேலும் நொந்தால்? வானதி ஏதும் பேசாமல் வந்தாள். சிவிகை சில சமயம் குலுங்கியது. கழுத்தில் பூண்டுள்ள மணிமாலைகள் குலுங்கின. மனமும் சலனமுற்றது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் தஞ்சை பயணம். இந்த பயணத்தில் இளைய பிராட்டி கலந்து கொள்ளாமல் இருந்தால் சுவையே இருக்காது. நல்ல வேளையாக அந்த ஓலை வந்து காப்பாற்றியது என்று எண்ணினாள். முதலில் அந்த ஓலையை எழுதியவரும் அதில் கண்டிருந்தவையும் அவளுக்கு தெரியாமல் இருந்தன. மெல்ல வானதி குந்தவையின் வாய் மூலமே அதை வரவழைத்து விட்டாள். வாழ்க அந்த ஓலை! ஓலை வந்ததோ, நான் பிழைத்தேனோ என்று மீன் மாடத்தில் இருக்கும் போது பேச்சை தொடங்கி கேட்டாள் வானதி. குந்தவை பொருள் நிறைந்த விழி நோக்கை வானதியின் பக்கம் வீசிவிட்டு மெல்ல நகைத்து, ஆமாம், ஓலையும் வாழ வேண்டும், ஓலையை எழுதியவரும் வாழ வேண்டும் என்றாள். வானதிக்கு உண்மையிலேயே புரியவில்லை. பொதுவாக அவள் கூறினாள் வாழ்க ஓலை என்று வானதி திகைத்துவாறு பார்ப்பதை கண்டு, கள்ளி, உன்னை எனக்கு தெரியாதா? சிவனடியார் ஓலை எழுதியிருக்கின்றார் என்றவுடன் ஓலை வாழ வேண்டுமா? ஓலையை எழுதியவரும் வாழ வேண்டுமா என்றாள் பொய்க் கோபம் கொண்டு. மறுகணம் வானதி புரிந்து கொண்டு விட்டாள். அவள் இதயம் நிறைந்தவர், சக்கரவாக பறவைக்கு மழை துளி போல் அமைந்தவர், மீண்டும் எப்போது சந்திப்போம் என்று ஏங்க வைத்து போய்விட்ட அவர்தான் இளைய பிராட்டிக்கு ஓலை எழுதி அனுப்பியிருக்கின்றார். சிவனடியார் வடிவில் அன்று காஞ்சி பொன் மாளிகையை நின்று புறப்பட்டதில் இருந்து அதி வடிவில் தான் இருக்கின்றாரா? அதி வடிவில் இருந்துதான் பல உண்மைகளை அறிய போகின்றாரா? அந்த ஓலையையும் இளைய பிராட்டியார் வானதியிடம் காட்டினாள். ஆஹா! ஓலையில் எழுதப்பட்ட எழுத்துக்களிலே அவள் இதயம் கவர்ந்த அருண்மொழியின் முகம் தோன்றியது. ஓலையில் உள்ள செய்தியை படிக்கும் போது அவரே அதை படித்து காட்டுவது போன்று இருந்தது. அன்பும் மதிப்பும் நிறைந்த இளைய பிராட்டியார் அவர்களுக்கு வணக்கம். காஞ்சி அரண்மனையிலிருந்து இது கண்டவுடன் புறப்பட்டு வரவும். ஒருவரும் அங்கே தங்க வேண்டாம். இங்கே அவசர பணி இருக்கிறது. தங்களை தஞ்சையில் சந்திக்கின்றேன். இப்படிக்கு சிவபாதசேகரன். வானதி ஒவ்வொரு வாரியாக படித்தாள். கடைசியில் சிவபாத சேகரன் என்ற பெயரையும் படித்து விட்டாள். அவளை வெட்கம் வந்து சூழ்ந்து கொண்டது. உருமாற்றத்தோடு பெயர் மாற்றமும் பூண்டுவிட்டு அருண்மொழி தன்னை பார்த்து நகைப்பது போல் தோன்றியது. ஓலையை ஒரு கணம் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிருக்கும் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.